தயவு செய்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹலலோயா. என்னோடு கூட தயவு செய்து இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 24:13 வாசிங்க.
முடிவு படியந்த நிலைநிற்பவன் ஏறட்சிக்கப்படுவான்.
ஹலலூயா. ஒரு விஷயம், நாங்கள் கண்களை மூடி இந்த தேவ செய்திக்காக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய மகா இரக்கங்களினாலும் கிருபையினாலும் எங்களுக்கு தயவு செய்து ஆண்டவரே எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து இதோ உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஜீவனோடும் உணர்வுள்ளவர்களாயும் கர்த்தரை தேடுகிறவர்களாயும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாயும் எங்களை தெரிந்து கொண்டதினாலே உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த ஜீவ வாழ்க்கையை எங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக நன்றி அப்பா. மேலும் உங்களுடைய ஆலோசனைகளின்படி மிருதி காலங்களை நாங்கள் இந்த பூமியிலே நடத்த, அந்த ஆலோசனையின்படி நாங்கள் வாழ, அந்த ஆலோசனையின்படி உங்களை மகிமைப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தரும்படியா இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை அதை வாசிங்க.
முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் இரட்சிக்கப்படுவான்.
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரொம்ப சுருக்கமான இந்த வசனம். முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக நீங்கள் அதெல்லாம் கூடுதலாக வாசிச்சிருப்பீங்க. இப்ப அதே மாதிரி அதே வசனம் இன்னொரு இடத்துல வேறொரு கொஞ்சம் இன்னொரு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசித்தீர்களானால் இதை தொடர்ந்து செல்வதற்கு வசதியாயிருக்கும். மார்க்கு புஸ்தகத்திலே 13:13 மார்க்கு புஸ்தகத்திலே சுவிசேஷத்திலே 13:13
என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவன் இரட்சிக்கப்படுவான்.
ஹல்லேலூயா. மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. அதே ஆண்டவர் தான் மார்க்கிலேயும் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் அநேகராலே அநேகந்தரும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அநேக தண்டனைக்கு உள்ளாகலாம், அநேக நேரம் உங்களை அவர்கள் அநியாயமாக கூட தண்டிக்கலாம். பகை என்பது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். இந்த தேசத்திலே எங்களுடைய தேசம் இல்லாமல் இருந்த போதிலும் கூட நானும் நீங்களும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்கிறோம் என்று சொல்லி சொன்னால், இந்த தேசத்திலே இருப்பவர்கள் எங்களை பகைக்காதது நிமித்தமே. அப்படி அவர்கள் எங்களை பகைப்பார்களா இருந்தால், எங்கள் மீது வன்கண் வைப்பார்களா இருந்தால், எங்களால் இந்த தேசத்திலே கூட நிம்மதியாக வாழ முடியாது இல்லையா. இலங்கையிலே ஒருவித சூழ்நிலைகளினாலே அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே ஒரு பகை உண்டானது, அங்கே ஒரு பிரச்சனைகள் உண்டானது. அதன் நிமித்தம் நாங்கள் நாடு விட்டு நாடு கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் அநேகர் உங்களை பகைப்பார்கள். அநேகர் மாத்திரமில்லை, இதுல எல்லாராலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லி சொன்னால் இங்க யாரும் எங்களை பகைக்கிறதில்லை. அல்லது கிறிஸ்துவை நான் வழிபடுகிறேன், அல்லது கிறிஸ்துவை நான் பின்தொடர்கிறேன், பின்பற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னால் இங்கே யாரும் எங்களை பகைக்கிறது கிடையாது. அப்படி பகைக்கிற சில தேசங்கள் உண்டு. அங்கெல்லாம் மறைமுக கிறிஸ்தவர்களாய் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை எல்லாம் இங்கே பிரகடனம் பண்ண முடியாது, கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. அநேக இடர்கள், இன்னல்கள், அவர்கள் எல்லாம் மிகவும் துன்புறுத்தி மிகவும் ஒரு ஓரத்திலே ஒதுக்கி வைப்பார்கள். கொடுமையான ஒரு காரியம். சமுதாயத்தினாலே வெறுக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய், விரும்பப்படாதவர்களாய் வாழ்கிற ஒரு சூழ்நிலை. எங்கேயுமே எங்களுக்கு வாழ பிரியம் இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். அப்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப முடிவு பரியந்தம் என்ன கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க உலகத்தினுடைய முடிவு பரியந்தமா அல்லது இந்த ராஜ்யங்களுடைய முடிவு பரியந்தமா? உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் யாருமே நாங்கள் ஜீவிக்க போறதில்லை இல்லையா? இப்ப இருக்கிறாங்க, நாங்கள் அநேகமா ஜீவிக்க மாட்டோம். அதுக்கு முதலே நாங்கள் மரணத்தை காணலாம். ஏதோ ஒன்று நடக்க போகுது எங்களுக்கு. அவ்வளவு காலம் வாழுகிறதுக்கு மனுஷனுடைய ஆயுள் காலங்கள் இப்பொழுது இல்லை, மிகவும் குறைவாகவே இருக்கிறது. அப்படின்னா இதெல்லாம் ஆண்டவருக்கும் தெரியும். அப்ப ஆண்டவர் எதுக்காக முடிவு பரியந்தம் என்று சொல்லி சொல்லுகிறார்? ஏனென்றால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சில காலங்களை குறித்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் எது வரைக்கும் நீங்களும் நானும் சரீர பலத்திலே அல்லது எங்களோட மூளை ஒழுங்கா வேலை செய்யும் இல்லையா, எங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு நாளைக்கு நாங்கள் எல்லாம் செயல்பாட்டோட முழுமையா இருக்க முடியும்ன்றது அவருக்கு முன்னமே தெரியும். எனக்கும் உங்களுக்கு தான் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இல்லையா. ஆனா ஆண்டவர் முதலே அறிந்தவராயிருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, நான் நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ அல்லது அவருக்கு பிரயோஜனமானவனாகவோ அல்லது அவருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாகவோ எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழப்போகிறேன் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அதான் ஏ சொன்னார், இப்பொழுது எனக்காக நீ மறிக்கிறதுக்கு தயார் என்று சொல்லுகிற நீ இன்று இரவு விடு சேவல் கூக்குறதுக்குள்ளே மூன்று தரம் மறுதளிப்பாய். பேதுருவால நம்பவே முடியல. பேதுரு அவ்வளவு நம்பிக்கையுடையவனா, அவ்வளவு அன்புடையவனா, ஒரு வெறித்தனமான அன்பு கிறிஸ்துவின் மேலே பேதுருவுக்கு உண்டு. கிறிஸ்துவுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவன். தோட்டத்திலே காத வெட்டினதும் பேதுரு தான், வேற யாருக்கும் அந்த மாதிரியான யோசனை எல்லாம் வராது. ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்பு. அதனாலே பேதுருவால நம்ப முடியவில்லை. இப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், என்னை கொண்டுதானே என் சபைகளை கட்டப்போகிறார் என்று சொல்லியிருக்கிறார், என்னை பாறை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே, இப்படிப்பட்ட நான் எப்படி மூன்று தரம் இந்த விடிய காலத்துக்குள்ளே நான் மறுதளிப்பது? ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கை மிகவும் வெளியரங்கமாக இருக்கிறது. நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட போகிறோம், எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்க போகிறது என்பது ஆண்டவருக்கு மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சில வேளையில. என்றால் ஆண்டவர் தொலைநோக்குடையவர். இப்ப இருக்கிற எங்களையும் ஏற்கனவே இருந்த எங்களையும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுல கூட நிறைய மர்மங்கள் ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெளிவாக இருக்கிறபடினாலே எதிர்காலத்தை குறித்தும் அவர் மிகவும் தெளிவுள்ளவராகவே இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்கிறார், முடிவு பரியந்தம் உனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த காலங்கள் வரைக்கும் இல்லையா, 145 வயசு வரைக்கும் நான் உண்மையாறு கொள்மன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. என்னுடைய வயசு எனக்கு 80 or 90 நான் மறித்து போவனே இருந்தால் அவர் 145 வயசு சொல்ல மாட்டார். ஆக அவர் எனக்கு ஒரு காலங்களை குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் உண்மை உள்ளவனாக விசுவாசம் உள்ளவனாக தேவனை உத்தம இருதயத்தோட பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் அங்கே முடிவு பரியந்தம், அவர் எனக்கென்று குறித்த அந்த நாளின் முடிவு பரியந்தம், அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா முன்ன பின்ன பாத்தீங்கன்னா மத்தையில் எழுதின வசனத்தில் 24 சொல்லப்படுது, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், துரோகங்கள் எல்லாம் வரும். எதுக்காக முடிவு பரியந்தம் நிற்கும்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், அப்படி நீங்களும் நானும் நிலை நிற்க முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும், மனம் சோர்ந்து போய்விடக்கூடியதான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்கும், நாங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே துரோகங்கள் நடக்கும், எதிர்பார்க்காத திருப்பங்கள் உண்டாகும் வாழ்க்கையில. இதை நாங்கள் கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டோம் சில வேளையில எங்களோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. ஆக அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அப்படியெல்லாம் நடந்தாலும் கூட, அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதது சம்பவித்தாலும் கூட, அல்லது நீங்கள் உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடையாமல் போனாலும் கூட முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் சொல்றார், முடிவு பரியந்த நீ உண்மை உள்ளவனாயிரு. ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அல்லேலூயா. அவர் உங்களை குறித்து வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சூழ்நிலை எப்படியாவது இருந்துட்டு போகட்டும், இடையில உங்களுடைய அறிவு வேலை செய்ய இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து விசுவாசத்திலே தொடங்கின நீங்கள் விசுவாசத்திலே அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இடையில ட்ரக் மாறி போயிடாதீங்க. இடையில அறிவுக்கு இடம் கொடுத்து இல்லையா நன்மை தீமை உண்டாக்குற கனியை புசித்துக்கலாம் என்று சொல்லி ஒரு யோசனைக்குள்ள போயிடாதீங்க. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி அது சத்தியத்தின் வழி, அது விசுவாசத்தின் வழி. ஹல்லேலூயா. அதனால் அதான் ஆண்டவர் சொன்னால் தொடங்கின அநேகம் பேர் இந்த வேத புஸ்தகத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். நன்றாக தொடங்கின அநேகம் பேர் இடையிலேயே காணாமல் போய்விட்டார்கள். இந்த ராஜாக்களுடைய புஸ்தகங்களை வாசிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ராஜாக்களும் இருக்கிறாங்க, கெட்ட ராஜாக்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு ராஜாவும் நல்ல மாதிரி முடிஞ்சதா கதையே இல்லை அதுல. சரியா, நல்லா எழும்புவான் வருவான், தகப்ப அநியாயம் செய்யிருப்பான், மகம் வந்து நியாயம் செய்வான், மேடைகளை உடைப்பான், தோப்புகளை வெட்டுவான், விக்கிரகங்களை விட்டு அகற்றுவான். ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு குளறுபடி வரும் பிறகு அவனும் அதே மாதிரி வேறு ஒரு பாவத்திலேயே விழுந்து விடுவான். நல்லவனாயிருக்கிறவனுக்கு கெட்ட மகனும் கெட்டவனாயிருக்கிறவனுக்கு நல்ல மகனும் வந்து பிறந்து காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் இடையில ஒரு சர்க்கிள் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஏனென்றால் மாம்சத்திலே வந்து பரிபூர்ணமாக இருந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான் என்று வேதம் சாட்சி பகர்கிறதுக்காகத்தான் அதை எழுதி வைத்திருக்கிறது. ராஜாக்களுடைய நன்மைகளை எழுதின வேதம் அதே ராஜாக்கள் செய்த தவறுகளையும் எழுதுறதுக்கு மறக்கவில்லை. மூடி மறைக்கலாம், எங்களுடைய மார்க்கத்தை குறித்து மற்றவர்கள் குற்றப்படுத்துவார்களே என்று சொல்லி மூடி மறைக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அப்பட்டமாக சொல்லுகிறவர். தேவன் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுகிறவர். மற்ற பிசாசு கை காட்டுறதுக்கு அங்கே தேவன் இடம் கொடுக்கவில்லை இல்லையா. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்றால் பாவிக்கு எப்படி என்று வேதம் கேட்கிறது. ஆக நீதிமானே ஆண்டவர் விடாதவர். ஏனென்றால் அவன் இன்னும் பரிசுத்தனாகணும் என்றதுக்காகத்தான் அவர் பூமியிலே அவனுக்கு சரி கட்டுகிறார். ஆக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறது என்றது எனக்கு தேவனால நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டம். ஏண்டா ஒரு இடத்துல பவுல் சொல்றார், நான் தேறினேன் என்று சொல்லாதபடிக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லாதபடிக்கு ஆசையாய் தொடருகிறேன் சொல்றார். பிலிப்பியர்ல சொல்றார். பிறகு திருப்பி தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆக அவருடைய டீன்ஸ் முடிஞ்சுது. அதுவரைக்கும் அவர் சரியா இருந்திருக்கிறார். ஆக ஒரு மனுஷனால அப்படி இருக்க முடியும், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப நிச்சயமாக சொல்லுகிறார். அதுல எந்த மனுஷனும் அப்படி சொன்னதா நான் பார்த்தது இல்லை. இது முதல் இந்த வரைக்கும் என்ன இதுவரைக்கும் நான் ஒழுங்கா ஓடி இருக்கிறேன். அவர் எனக்கு எந்த ரூல்ஸ் கொடுத்தாரோ அந்த ரூல்ஸின் படி நான் ஓடி இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சட்ட திட்டங்களின் படி நாங்கள் ஓட வேண்டும். அதான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது இல்லையா. ஓட்டத்திலே ஓடுகிற எல்லாரும் இச்சி அடக்கமா இருப்ப. இச்சி அடக்கமெண்டா என்ன, ஓட்ட இடத்துல மாத்திரமில்ல ஓட்ட இடத்துக்கு வெளியிலேயும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இல்லையா. எதுக்காக ஓட்டத்தில நான் ஒழுங்கா ஓடணும்ன்றதுக்காக அவர்கள் அவுட் ஆஃப் த ஃபீல்டில கூட அவர்கள் ஒழுங்கா தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை தான் அவர்கள் செய்கிறார்கள். அதுக்கு மேல செய்யற இல்ல. 9 மணிக்கு மேல படுக்கணும்னா 9 மணிக்கு படுத்துறோம்னா போய் படுத்துருவாங்க. அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரையறைகள். ஆக அவர்கள் சரீரத்தை பேணுவதற்காக இந்த உலகத்தினுடைய அதிபதிகளுக்கு கீழ்ப்படுகிற போது ஆத்துமாவை நானும் நீங்களும் பேணுவதற்காக நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக எங்களை உண்டாக்கின அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதில் நாங்கள் தவறி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த நித்திய ஜீவனை நோக்கி எங்களுடைய பிரயாணம் போகாது, இடையிலேயே நின்றும். இப்படி அநேகம் பேர் தங்களுடைய ஓட்டத்தை இடையிலேயே முடித்துக் கொண்டார்கள். இதுதான் வேதனை. தொடங்கினது மிக சரியான பாதையில தான், சரியானவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள், சரியான விதத்திலே நடந்து கொண்டார்கள். ஆனாலும் சொல்லப்பட்ட இடத்துக்கு அவர்கள் வந்து சேரவில்லை. வேதம் சொல்லுது எகிப்திலே இருந்து அவர்களை ரட்சித்து பிறகு விசுவாசியாதவர்களை அழித்தார். கவனிங்க, முதல்ல ரட்சிக்கிறார், அடிமத்தனத்திலிருந்து ரட்சிக்கிறார். ஆனால் கானானுக்குள்ள போக முடியாதபடிக்கு, வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவருடைய பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிட்டேன்னு வேதம் சொல்லுகிறது. எதனால? அவிசுவாசத்தினால. ஆக எங்களுடைய ஓட்டம் தடைபடுறதுக்கு அநேக வழிகள் உண்டு, அநேக காரணங்கள் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற பாருங்க, அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியோத், அப்போஸ்தலனாக அவன் தெரிந்து வைக்க, அவன் அப்போஸ்தலனாகவே இருந்தான், ஆனாலும் அவன் தன்னுடைய மனதை வேற வழியில செலவிட்டபடினாலே அவன் அந்த உயர்ந்த அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் விடுபட்டு போனான். எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினாம எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் 12 கோர்த்தீரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா சொல்றார். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு போஸ்ட யூதாஸ்காரியோத்து பூமியில இழந்து போனார். கவனிங்க, பூமியில இருக்கிற காரியங்களை அடையும்படிக்கு நித்தியமான உன்னதமான அந்த பலனை நானும் நீங்களும் இழந்து போகக்கூடாது. அதுக்கு பூமியிலேயே நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம், பூமியில நாங்கள் அந்த காரியத்தை இழந்து போகலாம், பூமியில நாங்கள் அந்த காரியத்தில் நாங்கள் வல்லவர்களா இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பூமியில நாங்கள் அதில் வெற்றி கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, பூமியில நாங்கள் ஆளுகை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, எங்களுடைய ஆளுகை இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவினுடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா முடிவு பரியந்த நிலை நிற்க வேணும். அதிலிருந்து என்னை தள்ளி விடுகிறதுக்கு, அந்த பாதையிலிருந்து என்னை விலக்குகிறதுக்கு, அதிலிருந்து என்னுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு எத்தனையோ முயற்சிகளை சத்துருவோ அல்லது சத்துரு வேறு யார் மூலமாயோ எப்பவும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான். வித்தியாசமான போதனைகள், வித்தியாசமான தியானங்கள், வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான விருப்பங்கள். இன்னைக்கு நாங்கள் 3 காரியத்தை உங்களோடு வேகமாக கொஞ்சம் பார்த்து நிலை நிற்கிறது என்பது என்ன, நிலைத்திருக்கிறது பற்றி வேதம் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறது, எந்த இடத்துல எல்லாம் எந்த ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பார்க்க ஆசைப்படுகிறேன். முதலாவது 1 கொரிந்தியர் 16:13 தயவுசெய்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:13.
விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, விழித்திருந்து எப்பவுமே கவனமா இருக்கணும். ஒரு ஆள் எனக்கோ உங்களுக்கோ ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ளானாலும் சரி, உலகத்துக்குரிய காரியமானாலும் சரி, எதை பற்றி சொல்றதா இருந்தாலும் நீங்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்றதோ இல்லையா என்பதை குறித்து நல்ல விழிப்போடு இருக்கணும். ஏனென்றால் அநேக வேறு விதமான உபதேசங்கள், அநேக வியாக்கியானங்கள், உண்மை போல இருக்க தோன்றுகிற அல்லது ஏற்றுக்கொள்ள நினைக்கிற சில காரியங்கள், அது நிகழ்காலம் ஆனாலும் சரி, வருங்காலங்கள் ஆனாலும் சரி இல்லையா, எப்பவுமே வந்து உலகத்தான் வந்து உங்களுக்கு வந்து போதிக்க மாட்டாங்க. தயவுசெய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் வந்து கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு புலியான போதத்தை உங்களுக்கு போதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் போதித்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ரெண்டாவது, நீங்கள் நம்பும்படியாக, நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அநேக வேற்று உபதேசங்களை கொண்டு வந்து புகுத்துவார்கள். கொஞ்சம் வினோதமான காரியங்களா இருந்தாலும் கூட, அதனாலதான் வேதம் சொல்லுது விழித்திருங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் அவையெல்லாம் என்னத்தை சேதப்படுத்த போகுது தெரியுமா? விசுவாசத்தை சேதப்படுத்த போகுது. அதனாலதான் வேதம் அடுத்ததாயே உடனே சொல்லுகிறது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் வேத வசனம் கேட்கிறது தேவன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அவ்வளவு தூரத்துக்கு விசுவாச குறைச்சல்கள் குன்றி போய், ஏண்டா ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. கடைசி நாட்கள்ல ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், எதிரி அல்ல, கூடவே இருக்கிறவர்கள். எதனால? விசுவாச குறைச்சலினாலே. தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை குறைந்து போக போக மாம்சம் சுயரூபம் எடுத்து, மாம்சம் என்ன செய்யும் தெரியுமா? விஸ்வரூபம் எடுக்கும். அந்த மாம்சம் விஸ்வரூபம் எடுக்கும் போது அந்த நேரத்தில் நீங்க எதுவும் செய்ய தயாராகப்பீங்க. பஞ்சங்கள் வரும்போது அது ஒரு காலங்களில் சொல்லுவார்கள், பெற்ற பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி. எதனால? மாமிசம் உருவெடுத்து வேற வழி இல்லை, நான் மட்டும் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி ஒரு நிலைமை. பிள்ளைக்கா உயிரை கொடுக்கிற அந்த தியாகங்கள் எல்லாம் போய் அது எப்படி ஆயிட்டு தெரியுமா? சொந்த பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற ஒரு பொல்லாத கேவலங்கெட்ட உலகத்துக்குள்ளே ஆனார்கள். அவர்களுக்கு அது தெரியவில்லை, அவர்களுக்கு அது உணர்வு இல்லை, அவருடைய இருதயம் மறத்து போயிட்டுது. ஏனென்று சொன்னால் விசுவாசம் என்கிற அந்த நரம்புகள் அறுபட்டு போயிட்டு உணர்வே இல்லை. விசுவாசம் இல்லாட்டி மனுஷனுக்கு இருதயத்தில் உணர்வே இருக்காது. செய்யறதெல்லாம் சரி மாறி இருக்கும். நன்மை தீமையை பத்தி யாரும் யோசிக்கவும் மாட்டோம். அதனால விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொல்லிச்சுனா, இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு இப்ப அடையாளம் காட்டி கொடுக்க போறேன். இதுவரைக்கும் நீங்க அதை கவனிச்சீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. வாசித்திருப்பீங்க, ஆனா கவனிக்கிறதுன்றது இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா. பாருங்க, முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர்ல இருந்து 5:2 வாசிங்க.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
பாருங்க, இந்த ரட்சிப்பு என்கிறதை அவர் மூலம் கிருபையினாலே அந்த ரட்சிப்புகளை பிரவேசிக்கிறோம் என்கிற விசுவாசத்திலே நிலை கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து தேவனங்களுக்கு கிருபையா இந்த ரட்சிப்பை தந்தார் என்று சொல்லி முதலாவது நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிறதுனாலதான் நாங்கள் நிலை பெற்றிருந்தா தான் நாங்கள் தேவ மகிமையிலே மகிமையை அடைவோம். அவருக்கு ரூபமாய், அவருக்கு சமமான பொருளாய் ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த மண்ணான சரீரம் தேவனுடைய சரீரமா ரூபமாய் மாறப்போகிறோம் என்ற அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு காரணமே அதுதான் சரியா. இப்ப இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். கொலோசியர் 1:22 வாசிங்க. விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால்
நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசைவில்லாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும்.
ஹலலூயா. அந்த வசனத்தை நாங்கள் வேகமாக வாசிச்சிட்டோம்னு சொல்லிச்சுன்னா அதனுடைய அர்த்தம் விளங்காது. இதை வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. பாருங்க, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாம, அதாவது உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தேவ சத்தியத்தினுடைய உண்டாகிற அந்த நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நினைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எப்படியாகும்? இந்த அப்படியாகும் வரைக்கும் நாங்க ஒரு கேள்வி கேட்கணும். எப்படியாகும் அப்பா, நாம் விசுவாசத்தில் நினைச்சிருந்தா எப்படி ஆகும்? விசுவாசத்தில் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்க போகுது? அதான் கேள்வி. அதுக்கு மேல் வசனம் தான் பதில் சொல்லுது. 21 வாசிங்க.
முன்னே அந்நியராயும் துத்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
நல்லா கவனிங்க. அவருடைய ஒப்புரவாகுதல் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க வேண்டுமானால், அவர் ஒப்புரவாக்கினதுக்கு நான் பாத்திரனா இருக்க வேண்டுமானால், நான் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்காவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? இடையில அந்த ஒப்பந்தம் வெட்டப்படும். இது பயங்கரமா இல்லையா? ஒருக்கா தந்தவொடனே எப்பவுமே என்று சொல்லி இல்ல, திருப்பி அதை வாங்குறதுக்கும் அவருக்கு முடியும். ஜீவ புத்தகத்தில் எழுதினா கிறுக்க முடியும் சொல்லிச்சுன்னா இதுவும் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரொம்ப ரிலாக்ஸா இருக்கப்படாது. அதாவது ஏற்கனவே அவர் என்ன பாவத்தை எல்லாம் ஒப்புரவாக்கிட்டார், இனி எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தால்தான் அப்படி ஆகும். அப்படி இல்லை, நான் இடையில அந்த விசுவாசத்திலிருந்து விலகி பின்மாறி போடணும்னு சொல்லி சொன்னால் அப்படி ஆகாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நிலைத்திருக்க வேண்டியதனுடைய அவசியம் என்னன்னு சொல்லி இப்ப எங்களுக்கு விளங்கும். விசுவாசத்தை விட்டு விலகி போனா ஏற்படுகிற மற்ற விபரீதங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்குது. ஆனால் அடிப்படை விபரீதம் இதுதான். எது தெரியுமா? அவர் சிலுவையிலே பெற்று தந்த அந்த ஜெயத்துக்கு உரியவனாக நான் இருக்க முடியாது. இது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். ஏனென்றால் அஸ்திவாரமே ஆடி போயிட்டு, அஸ்திவாரமே எடுபட்டு போய், விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்காவிட்டா எனக்கு தெரியுமா அந்த அடிப்படை உரிமை கூட எனக்கு இல்லை. அப்ப நான் பழையபடியும் எப்படி போவந்தேன்னு பார்ப்போம். 21 வசனம் சொல்ற மாதிரி, அந்நியனாயும் அவருடைய சுதந்திரத்துக்குள்ள இல்லாத ரொம்ப அனுப்பி வெளியில போயிட்டு நான் இப்ப நல்லா கவனிங்க. வார்த்தைக்கு கீழ்படியாத போது ஆதாமா இருந்தாலும் ஏதேனுக்கு வெளியில தான், அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. உள்ளுக்குள்ள என்ன பண்ண முடியாது. அவருடைய ரூபம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய உருவாக்கம், அவருடைய ஆவியின் நிறைவு எல்லாம் உடைய மனுஷன்தான். ஆனால் கீழ்ப்படுதல் இல்லைன்னு சொன்னோன்ன அவரையும் வெளியில போட்டார் ஆண்டவர். விசுவாசம் என்பது, அநேக நேரங்களில் விசுவாசம் என்றது ஏதோ மலையை பெயர்த்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு சேக்கஸ் காட்டுறதுக்குன்னு நினைச்சு கொள்ளாதீங்க. சரியா? அதை பற்றி வசனங்கள் இருக்குது இல்லையண்டு இல்ல. விசுவாசம்ன்றது தனியா அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ததுக்காக மாத்திருந்தாரு தயவு செய்து யாரும் பிழையான ஒரு அபிப்பிராயத்தில் இருந்துடாதீங்க. விசுவாசம் என்பது நீங்க உள்ளுக்கு இழுத்து விடுற மூச்சு காத்து மாதிரி. அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மரணம் தான். மூச்சு காத்து உள்ளுக்கு போட்டு என்ன நடக்கும் தெரியுமா? சில வேளையில கொஞ்சம் கோமா ஸ்டேஜில் போய் நீங்க படுத்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு அது உங்களால எந்தவித மனுஷரீகமான எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. உங்களிடத்துல எந்தவித மூவ்மெண்ட்ஸும் இருக்காது, அசைவுகள் இருக்காது. நீங்க ஒரு பிரேதத்துக்கு ஒப்பாக படுத்திருப்பீங்க. கேட்டா சொல்லுவாங்க மூளைக்கு என்ன போயிலையா? சவஸ்டோ போயிலன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் போயில்ல, காத்து போயில்ல மூளைக்கு. மூளைக்கு ஒரு 3 நிமிஷம் காத்து போட்டு என்ன நடக்கும்? மூளை வேலை செய்யாது, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களோட அறிவு எல்லாம் 3 செகண்ட்ல உங்களோட அறிவு எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய்விடும். விளங்கிக் கொள்ளுங்க, விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தினாலே உயிர் பெறுகிற ஒரு காரியம். கிரியைகளினாலே உண்டாகுது, ஆனா அடிப்படை தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தினாலே உருவாகிற ஒரு காரியம். தேவன் எனக்கும் உங்களுக்கும் பிரயாசப்பட்டு சிலுவையிலே போராடி தந்த அந்த உன்னதமான விடுதலையை விசுவாசத்தினாலே நானும் நீங்களும் காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சுதந்திரத்துக்கு நானும் நீங்களும் பங்காளிகளாயிருப்போம் இல்லையா? நான் தகப்பனுக்கு மகனா இல்லாவிட்டால் தகப்பனுடைய சுதந்திரம் எனக்கு வராதே. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நான் தகப்பனுக்கு மகனா இருக்கும் வரைக்கும் தான் என்னுடைய அப்பாவினுடைய சுதந்திரங்கள் எல்லாம் எனக்கு உரியது. நான் அவருக்கு மகன் இல்லையென்று சொல்லி வெளியில போயிட்டேன்னு சொல்லி சொன்னால், அந்நியனாய் போயிட்டேன்னு சொல்லி சொன்னால், அவருடைய சொத்துக்கு நான் உரிமை பாராட்ட முடியாது, அவருடைய சுதந்திரத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியாது. அதனால விசுவாசத்திலே முதலாவது நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியது விசுவாசம் மிகவும் முக்கியமானது. உறுதிப்பறை முடிவு பறிந்த நிலைத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பகுதி விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறது. திருப்பி திருப்பி நாங்க சொல்றோமே யோசிக்காதீங்க, அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவுன்னு சொல்லி நாங்கள் அதை நாங்கள் கவனிக்க வேணும்ன்றதுக்காக, அதை விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு எத்தனை நேரம் வந்து இப்ப உங்களோட விசுவாசத்தை பற்றி பேசிட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நின்று நான் உங்களுக்கு அதை பேசுறேன். ஏன்னு சொன்னா அது ஒரு பக்கம் நின்று பாக்குற ஒரு காரியம் அல்ல, அது ஒரு சேக்கலா நின்று வட்டமா சுத்தி நின்று பார்க்க வேண்டிய காரியம். ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒவ்வொரு காரியங்களையும் அது வெளிப்படுத்துது. ஆண்டவர் கையால மூடி ஒரு விரல் இடைக்கலால தன்னுடைய ஒரு ஒரு பக்கத்தை மோசைக்கு காட்டினார் இல்லையா? ஒரு பக்கத்தை, ஒரு பக்கத்தை பார்க்கும் போதே அவர் 5-6 பேர் கொடுக்கிறார். உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்று சொல்லி அவர் ஒரு பக்கத்தை பார்த்துட்டு இவ்வளவு பேர் கொள்றாரு. விசுவாசத்தினுடைய முழு ரூபமே ஆண்டவர் தான். அப்ப அவர் எவ்வளவு பக்கங்கள் இருக்கு தெரியுமா? அதுல நாங்கள் கற்றுக்கொண்டது எவ்வளவு, இன்னும் காண வேண்டியது எவ்வளவு, அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதிலே முடிவு பரியந்தம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் அவ்வளவு முக்கியமா இருக்கு. இரண்டாவது காரியம், கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:1.
ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள்.
பாருங்க, கிறிஸ்து நமக்காக உண்டாக்கின அந்த சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்ப கிறிஸ்து எங்களை விடுதலை ஆக்கிவிட்டார், எங்கள் பாவங்களுக்காக மறித்து விசுவாசி நாங்கள் அதை அவரை விசுவாசிக்கும் போது அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு தாரார் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்ப கிரியைகளினாலே அல்ல விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது. அதனாலதான் வேதம் சொல்றது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், முந்தின வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தது. எப்படின்னு சொல்லி சொன்னால், முந்தின வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்வோம், சில சம்பிரதாயங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம், சில சில காரியங்கள் செய்கிறவர்களாயிருந்தோம், காரியங்களினாலே தேவனை திருப்திப்படுத்துகிறவர்களாயிருந்தோம், தேவனை சந்தோஷப்படுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டும் இருந்தோம். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நாங்கள் விடுதலை ஆன பிறகு திருப்பி பழையபடியும் நாங்கள் அதே சம்பிரதாயத்துக்கு போகக்கூடாது. நல்லா விளங்கிக் கொடுங்க, சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருக்கும். ஏன்னா நீங்க அதுக்கு திருப்பி போவீங்களா இருந்தால் பழையபடி அதே அடிமைத்தனத்தின் நுகம் வந்து தலையில ஏறி இருந்துடும். வேறொரு ஃபார்ம்ல வந்திருக்கும், ஆனா அதே ஒரே விஷயம் ஒன்றுதான். சம்பிரதாயங்களை ஆசரிக்கிறது. இந்துக்கள் இருக்கிறார்கள், இந்துக்களுக்குள்ளே நிறைய சம்பிரதாயங்கள் இருந்தது. அந்த சம்பிரதாயங்களோடு கூட கிறிஸ்தவத்துக்குள்ள வருவார்கள் சில பேர். அதை அப்படியே கொப்பி பண்ணி கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வச்சிருப்பார்கள். பொருத்தனைகள் தேவனுக்கு என்று சொல்லி விசுவாசத்தில் செய்யற காரியங்கள்னு இருக்குது. ஆனால் மனுஷர்கள் செய்யற மாதிரி, மனுஷர்கள் உருவாக்கின கற்பனைகள், பிரமாணங்கள், ஆண்டவச்சனா நான் ஒரு கற்பனையை கொடுத்தேன், அவர்கள் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணங்களின் மேல் பிரமாணங்களும் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானதற்காக அவர்கள் பார்த்தார்கள். அவர் சொல்றார் நியாயப்பிரமாணம் எதுக்கு, களவெடுக்காதேன்னு எதுக்கு சொல்லி, களவெடுக்காதே, வஞ்சியாதே, அவதை இச்சியாதே, கொலை செய்யாதே, இது எல்லாத்தையும் அவர் சேர்த்து ஒரு பிரமாணத்தில் கொண்டு வந்தார். உன்னை போல் உன்னுடைய சகோதரனையும் உனக்கு அடுத்தவனையும் சிநேகிதி. ஆக உன்னை போல் நீ மற்றவனை சிநேகி என்று சொல்லி சொன்னால் இந்த கீழே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அதுக்குள்ள அடக்கம். அதனால அவர் சொன்னார் பெரிய ராஜரீக பிரமாணத்தையும் உங்களுக்கு வைக்கிறேன். எப்படி உன்னை நேசிப்பது போல, எப்படி உன்னுடைய சரீரத்தை நீ வெறுக்கிறது இல்லையோ, எவ்வளவு குறைபாடு இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு எவ்வளவு மேக்கப் போட்டு எவ்வளவு மினுக்கு போட்டு மனத்தியால கணக்கால் அதை சரி பண்ணி இருதயம் திருப்தியாகும் வரைக்கும் அதுக்கு போட்டு தேய்ச்சி இழுத்து கொட்டி ஏதாவது செய்து நாங்களே பார்த்த அளவுக்கு திருப்தி படுற அளவுக்கு வந்தாப்புறதான் வெளியில போவோம். வீட்டை விட்டு வெளியில இருக்கிறாங்களோ அப்படி எங்களை பாக்குறாங்களோ தெரியாது இல்லையா, எங்களுக்கே திருப்தியா இருக்கணும் எங்கள, அப்பதான் நாங்க வெளில போவோம் இல்லையா. அதே மாதிரி அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் பழைய இதுக்குள்ள போய் பழையபடியும் ஒரு மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறீங்க, அப்படியே இருந்தா சுயாதீனம் இல்லையா. நீங்கள் மற்றவர்கள் ஏதாவது நினைப்பார்களோ, அல்ல அந்த நாட்கள் அப்படி பயந்தது உண்டு. பாவத்தின் முகத்திலே கட்டுப்பட்டிருக்கும் போது நாங்கள் அநேக காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அநேக. அதான் அவர் சொல்றார், பவுல் சொல்றார், நான் மனதினாலே சரியா தேவனுடைய பிரமாணத்துக்கு சரீரத்தினாலே எல்லாம் இந்த யூதருடைய முறைப்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அதை விட முடியல. ஒரு கட்டத்தில் அவர் கதர்றார், நிர்பந்தமான மனுஷன், யார் இந்த பாவ சரீரத்தின் விடுதலை ஆக்குவான்னு அந்த கேள்வியோட விட்டுட்டு போகாத படிக்கு கத்திற்கு சோத்திரம் இல்லையா. கேள்வியோட அது ஒரு கேள்விக்குறியா விட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுவா, அவருக்கே இல்லாதாப்பா பவுலுக்கே எப்படி நான் செய்யறது அப்படின்னு சொல்லி. எட்டாவது வசன அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் சொல்றார், கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்னை இது இந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு. ஹலலோயா. அதாவது உலக சம்பிரதாயங்கள், உலக சம்பிரதாயத்தின் வழக்கங்கள் இதெல்லாம் என்னை விடுதலை ஆக்கிட்டு இல்லையா. உங்களை எத்தனை பேர் கத்தோலிக்கிறோம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த குட் ஃப்ரைடே அந்த வருகிற அந்த நாட்களுக்கு முதல் எல்லாம் அவர்கள் எல்லாம் விசுவானா உபவாசிப்பார்கள். எப்படி உபவாசம், மாமிசம் சாப்பிட மாட்டார்கள். அது இன்றைக்கும் சில பேர் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கார்கள், அது தவறு இல்ல. ஆனால் அதனால நீங்கள் நீதிமானாக மாறுறதில்லை. ஹல்லேலூயா இல்லையா. அது வந்து ஒருவித சம்பிரதாயம், அது உங்களை கர்த்தருக்கு ஏற்றவனாய் அந்த காரியங்கள், அது சரீரத்தை பேணுகிறதுக்காக ஒழிய ஆத்மாவுக்காக அல்ல. பாருங்க அதுல ஒரு வசனத்தை வாசிங்க, நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்ன, மாம்சத்தை புசிக்காம இருக்கிறது நல்லதா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நிலைத்திருக்கிறது, சுயாதீனத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்களை ஒன்று உங்களுக்கு தெரிந்ததா எல்லாம். யோவான் 6:56 வாசிங்க, அதுல அவர் என்ன சொல்றார், நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார் பாருங்க.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இந்த செய்தி முடிந்தா பிறகு நீங்க எல்லாரும் அதை செய்ய போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா. செய்யும் போது அதை நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, அது செய்யும் போது என்ன நடக்குதா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் ஐயா. இன்னைக்கு ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, திருவிருந்து எடுக்க அவர்களுக்கு ஏதாவது குற்றம் இருந்தா எடுக்க மாட்டாங்க, அதன் நீதி என்று நினைக்கிறாங்க சில பேர். இல்ல இல்ல நான் இன்னைக்கு மனசு சரியில்லை, நான் இன்னைக்கு உப்புரவா இல்ல, நான் திருவிருந்து எடுக்க, அது நீதி என்று நினைக்கிறாங்க. தவறு, நீங்க கீழ்படி இல்ல. திருவிருந்து எடுக்காம இருக்கிறது என்னத்தை காட்டுது, தெரிஞ்சும் சட்டத்தை புரிஞ்சு கொண்டும் உங்களால உங்களோட மனதை தாழ்த்த முடியல, ஒப்புரவாக முடியல, அதனாலதான் நீங்க எடுக்காம இருக்கிறீங்க. ஆக அது நியாயமாகாது, தேவனுடைய பார்வையில அது நியாயமாகாது. மாறாக ஒப்புரவாகி திருவிருந்தில பங்கு கொள்றதுக்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம், அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க, அதான் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பண என்னிலே நிலைத்திருக்கிறான். அப்ப நாங்க அதுக்கு ட்ரை பண்ணணும் இல்லையா? அந்த திருவிருந்து பந்தியை நான் தவற விடாதபடிக்கு. சில பேர் கேட்பாங்க, பாராளுமே திருவிருந்தா, அது கேள்வியிலேயே ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கிடையிலே ஏதாவது புறவாயிடணும்னு சொல்லி. என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிழமை கொடுத்தாலும் சரிதான், ஒவ்வொரு நாள் கொடுத்தாலும் சரிதான், கிறிஸ்தவன் எப்பவுமே அதுக்கு தயாராயிருக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கிறிஸ்து எனக்காக ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறாரு, அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே எனக்காக. ஆக அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக இருக்கிறார், ஒவ்வொரு நிமிடமும் எனக்காக இருக்கிறார். அவருடைய ஐக்கியத்தில் சேர்றதுக்கு நான் எப்பொழுதும் தயாரா இருக்கணும், என்ன அல்லது எப்பொழுதும் என்னை தயாராக்கி கொள்ள வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, நிலைத்திருக்கிறத குறித்து இன்னொரு வசனம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதே யோபான் எழுதின சுவிசேஷத்தில் 15:4-5 வாசிங்க, 4வது வசனம் 5வது வசனம்.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
ஹலலோயா. கவனிங்க, அவர் சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே ஒன்றும் செய்யக்கூடாது, ஒருதராலையும் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் நன்மை செய்கிறதா இருந்தாலும் அவரால் தான் நான் நன்மை செய்கிறேன். நான் யாருக்கு உதவி செய்தாலும் அவரால் தான், அவர் கொடுத்த பலத்தில் நான் உதவி செய்கிறேன் இல்லையா? அதுக்காகவே நானும் நீங்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமாம். நன்மைகளை செய்யறது, நாங்கள் என்னென்ன நன்மை செய்ய போறோம் என்று சொன்னதை அவர் என்ன செய்கிறாராம், முன்குறித்து வைத்திருக்கிறாராம். அவர் ஏற்கனவே பிளான் பண்ணதை தான் நானும் நீங்களும் செய்கிறோம். ஏதோ நாங்களா யோசித்து, நாங்களா எங்களுடைய இதயத்தில் மனதுருகி, நாங்களா ஒரு ஒரு தயால குணம் கொண்டு மற்றவர்களுக்கு போய் உதவி செய்தேன்? கர்த்தர் இதை என் வாழ்க்கையிலே ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அந்த கடமையை நான் செய்ய அவ்வளவுதான். இப்ப இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். அப்படின்னா கனி கொடுக்க விடும் என்றால் அவர், நாங்கள் அவர்ல நிலைத்திருந்தா தான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். ஏன்னு கனி கொடுக்கிறவர் அவர், எங்களுக்குள்ள அப்பவும் நாங்கள் இல்லை. நல்லா வளைக்கொள்ளுங்க, நான் எங்களுடைய நாங்க கிளை, ஆனால் கிளை தனியா எங்கேயாவது கனி கொடுத்து பாத்துக்கிறீங்களா? நான் கிளை என்று சொன்னா வச்சுக்கொள்ளும், ஓகே, கிளை எங்கேயாவது தனியா கனி கொடுக்குதா? அன்றைக்கு ஒரு 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 வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் 40 விதமான பழங்களை ஒரே மரத்தில் காய்க்கிற மாதிரி அவர் செய்திருக்கிறார். எப்படி 40 விதமான வித்தியாசமான பழங்களை ஒரே மரத்தில் காய்த்து தொங்குற மாதிரி? இது ஃபேக்கான படமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. எத்தனையோ பழங்களை நாம் பார்த்துருக்கலாம், 3 வாழைப்பழம் தொங்குது ஒரு கோப்பில். வாழை மரம் எப்படி வாழைப்பழம் மரம்னு எனக்கு உங்களுக்கும் தெரியும். சாதாரண ஒரு 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 ஆப்பிள் காய்க்கிற மரத்துலையோ இந்த மாதிரி 3 வாழைப்பழம் வர தொங்குது. சரி, கத்திரிக்கு சோத்திரம், அதை உண்மையோ இல்லையோ எனக்கு தெரியாது. கனி கொடுக்கறது என்பது அந்த மரத்தில் இணைஞ்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும், அல்லது அந்த செடியில இணைஞ்சிருந்தா தான் கனி கொடுக்க முடியும். திராட்சை கொடியை தனியா புடுங்கி போட்டா கனி கொடுக்க முடியாது. ஒரு நாள் பச்சையா இருக்கும், 2 நாள் பச்சையா இருக்கும், அது வாடி கருகி போயிடும். ஆக கனி கொடுக்கிறது யாரு? எங்களுக்குள்ளால கனி தொங்கினாலும் கனி கொடுக்கிறவர் கிறிஸ்து. அதனாலதான் சொல்றார், நாங்கள் அவர்ல நிலைத்திருந்தால்தான் நாங்கள் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை, நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை செய்து கொண்டு வந்தால்தான் முடிவிலே அவரோடு கூட மகிமையிலே சேர்க்கப்படுவோம். இல்லாவிட்டால் தராசிலை நிறுத்து குறைய காணப்பட்டவனாய் இருப்போம். விளங்கிக்கொள்வோம். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் நிறைவாக செய்து முடிக்கலன்னு சொல்லி சொன்னால் அவர் நியாய தீர்ப்பு நாளுக்கு எதிராக இருப்போம். அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிரிக்கப்படுவோம். அவர் சொல்லுவார், இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க. எதனால? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை முழுமையா செய்து முடிக்கல. நிலைத்திருக்கிறது என்பது மிக முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது மிக முக்கியம். அதனால அவர் சொல்ற சுயாதீனம், அவர் என்னை உங்களையும் ஒரு செடியாய். இப்ப நாம் வந்து ஒரு மாமரமா இருக்கும்போது சரியா அந்த மரத்தோட சேர்ந்து இருக்கணும் மாங்கனியை கொடுக்கறதுக்கு. என்ன கொண்டு போய் வெட்டி கொண்டே ஒரு வாழை மரத்தில் வச்சா வேற சில ஒட்டு வேலையில் செய்யறாங்க இல்லைன்னு இல்லை, ஆனா அது சரியா இருக்காது. என்னுடைய சுயாதீனம், என்னுடைய குணாதிசயங்கள், இல்லையா, நல்லா விளங்கி கொள்ளும். என்னுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அது மாறிவிடும், அது ஒரிஜினல் மாதிரி இருக்காது. மூன்றாவது காரியத்தை பாருங்க, பிலிப்பியர் 4:1 பிலிப்பிலியருக்கு எழுதின நிருபத்தில் 4:1 சொல்லுகிறது,
ஆதலால் எனக்கு பிரியவும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.
ஹல்லேலூயா. இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறது என்ன? என்ன கிறிஸ்தவனா வாழ்றதா இல்ல, அல்லது கிறிஸ்தவ சபையில இருக்கிறதா? மடைச்சி வரைக்கும் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரே சபையில இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர் அப்படி சொன்னா போதுமா? கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்ன? இந்தபடியே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்ன? ஏனென்றால் கர்த்தர் வந்து என்னையும் உங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களையும் கூட வித்தியாசமான முறையிலே அழைத்திருக்கிறார். ஒரு சிலர் ஒரே மாதிரி காரியங்களை அழைத்திருக்கலாம், இருந்தாலும் அநேக நேரங்களிலே தனித்துவமாக இருக்கிறோம் நானும் நீங்களும். அப்படி தனித்துவமாக இருக்கும்போது நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிச்சுனால், கர்த்தர் என்னையும் உங்களையும் எப்படி பார்க்கிறாரோ அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 7:24 இப்படி சொல்லுது, 1 கொரிந்தியர் 7:24,
சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்கள் என்று சொல்ற வேதம் எப்படி என்று கேட்டால், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். என்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு, என்னை குறிச்சு ஆண்டவருக்கு ஒரு விஷன் உண்டு, நான் உருவாக்கப்பட்டதுக்குரிய காரணம் உண்டு, சொல்லி ஒன்று உண்டு, என்னை அவர் இந்த இடத்திலே இந்த கிருபை நாலயத்திலே வைத்திருக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு, அதுக்கு முதல்ல நான் வேறொரு இடத்திலிருந்து அங்கு வைத்திருந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் அவருடைய அழைப்பை நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்கணும், அதில சந்தோஷப்பட தெரியணும். என்னுடைய சுய விருப்பத்தின் காரணமாக அவர் என்னை நோக்கி வச்ச திட்டத்தை விட்டுட்டு நான் என்னுடைய ஒரு நோக்கத்தோடு கூட நான் வெளிக்கிட்டு போகக்கூடாது. நான் மூக்கா இருந்தால் மூக்கா தான் இருக்கணும். ஐயோ, இந்த மூக்கில இருந்து வர்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் துப்புரவான ஒரு ஓகானா நான் இருக்க விரும்புறேன்னு சொல்லி நினைக்க கூடாது. காதா இருக்கலாம்னு சொன்னா காதில் இருக்கிற பிரச்சனை காதுக்கு தான் தெரியும், கண்ணா இருந்தா கண்ணில் இருக்கிற பிரச்சனை கண்ணுக்கு தான் தெரியும். ஆக நான் கண்ணா இருந்தால் கண்ணா இருக்கட்டும், மூக்கா இருந்தால் மூக்கா இருக்கட்டும். இந்த உறுப்பில் எந்தவித குறைபாடும் கிடையாது, எல்லாமே கர்த்தரால உண்டாது. இந்த சபையில உங்களை எப்படி அவர் அழைத்திருக்கிறாரோ, எப்படி அவர் பார்க்கிறாரோ அப்படி இருங்கள். அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமான ஒன்று. என்னை அவர் எப்படி அழைத்திருக்காரோ அப்படி இருக்கிறதா எனக்கு விருப்பம், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள், அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம், அப்பொழுதுதான் எனக்கு தேவனோட இணைப்பு இருக்கும், அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னை சுற்றி இருக்கும். யோபு சொன்னார், அவருடைய ரகசிய செயல் என் வீட்டின் மேல் இருந்தது. எப்படி நடக்குதுன்னு வேலை ஒருவருக்கும் தெரியாது. நான் இருக்க வேண்டிய ஸ்பாட்ல இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துறாருன்னு மற்றவர்களுக்கு விளங்காது. ஆனால் அந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அநேகம் பேர் உங்கள கத்திருக்கு சொல்லி வைராக்கியமா காரியங்கள் செய்யும் போது ஒருதரும் விளங்காத மாதிரி அதிசயங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். ஏன்னா நீங்க அந்த ஸ்பாட்ல இருக்கிறீங்க, நீங்க அவர் பார்க்கிற அந்த இடத்துல இருக்கிறபடினால அவர் அந்த ஆசீர்வாதத்தை வருவிக்கிறார். இடத்தை விட்டு மாறிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது தேவதூதர்களா இருந்தாலும் கூட தேவனுக்கு அது பிரியம் இல்லை. அதை நான் விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா அவர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள், தரித்திருங்கள் சொல்றார். அவர் சொல்ற அதான் சொல்ற, நான் உன்னை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும்படியாக ஆதாமை வைத்தார் இல்லையா. முதலாவது யார்கிட்ட போய் கேள்வி கேட்கிறார் சொல்லுங்க, அந்த குற்றத்துல ஆதாமிட்ட தான் கேட்கிறார். அவருக்கு தெரியாதா நடந்தது என்னன்னு சொல்லி அவர் ரிவர்ஸ்ல வந்திருக்கலாமே, முதல்ல போய் பாம்பை பிடிச்சு கேட்டுக்கலாமே, முதல்ல அவர் போய் ஆதாமத்தான் கேட்கிறார். ஏந்தால் ஆதாமுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்தார், அந்த தோட்டத்திலே பண்படுத்த பாதுகாக்க முதல்ல ஆதாமத்தான் கொடுத்தார். பாம்பிட்ட அவர் ஒரு கேள்வியும் போய் கிடைக்கல. பாம்பிட்ட என்ன கேட்கறது போய், பாம்புக்கு உடனடியாகவே என்ன நியாய தீர்ப்பு தான், பிசாசுக்கு நியாய தீர்ப்பு தான். மனுஷன்கிட்ட கேட்டார் முதல்ல, பிறகு மனுஷன்லேருந்து உருவாக்கல, மனுஷன் கேட்டார். ரெண்டு பேருமே ஆண்டவரால் உருவானபடினால அவங்களை தான் கேட்பார். வைத்த இடத்துல நான் இருக்க வேணும். ஆதாம் அந்த இடத்துல இல்லாதபடினாலதான் அங்க அந்த பிரச்சனையே வந்தது. ஏவாள் தான் சாப்பிட்டது, ஆனா ஆதாம் தன்னுடைய கடமையை அதுல செய்ய தவறினபடினாலதான் அதுல அதுக்குரிய சூழலும் வந்தது. இதுக்காக நான் அது நான் தப்பிச்சு கொள்றதுக்காக ஏவாளுக்காக சப்போர்ட் பண்றேன் இல்ல. சில நேரங்களில் எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் விலகுவோமானால தான் வேதம் சொல்லுது, தம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகின தூதர்களையும் அந்தகார இருளிலே சங்கிலிகளால கட்டி நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிறார். யூதாவில் இருக்கு, வாசி பாருங்க. தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிறவர்கள், நீங்க தேவதூதனா இருந்தா தேவதூதன் வேலையை பாருங்க இல்லையா. மனுஷரிடத்துல போய் மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொண்டிருக்காதீங்க. நீங்க விசுவாசியா இருந்தால் விசுவாசியாக வாழ பாருங்க. அநேகம் பேரை ஆதாயப்படுத்துறோம்னு சொல்லி ஒரு சில பேர் இல்லையா திருப்பி போய் உலகத்துக்குள்ள போய் அதுக்குள்ளேயே மாட்டுப்பட்டு திரும்பி வராமல் இருக்கிறார்களும் இருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அழைப்பை நான் தெரிஞ்சு கொள்ள வேணும் இல்ல. நான் எவ்வளவு பலமானவன்றது முதல்ல தெரிஞ்சு கொள்ள, முதல்ல நான் விசுவாசத்திலே பலப்படவோனும், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கோனும், அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்குள்ளவனாய் இருக்கோனும், அந்த எல்லா வல்லமையும் தரிச்சு கொண்டா அதுக்கு பிறகு நான் அந்த வல்லமையில போய் என்ன செய்யலாம், ஆக்களை மீட்கிறதுக்கு நான் போகலாம். நான் பலப்பட இல்ல, நான் என்னுடைய ஸ்தானத்துல சரியா நிக்க இல்ல, நான் பிள்ளையான ஒரு பொதுசியல் நின்று விளையாடுறேன்னு சொல்லி சொன்னால் அவர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது. சின்ன காரியமா இருந்தாலும் கூட தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காது தலையில இருக்குது, அது இதுல இருக்கிறபடினாலதான் நீங்க பாக்குறீங்க. இதே காது இங்கேயும் இருக்கலாம், அல்லது இங்க நெத்தில இருக்கலாம், அதே கேட்கற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். ஆனா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்றீங்களா? இருக்காது. காது கேட்கிற காதா இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதுக்கொண்டு சொல்லி ஒரு சில வரையறைகள் இருக்கிறது. சபையிலையும் அப்படித்தான். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒன்று கொரிந்தியர்லே 3:14 வசனத்தை வாசிங்க.
மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான்.
பாருங்க, எதின் மேல் 11 சொல்லுது, 11 வசனம் சொல்லுது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரத்தையும் போட முடியாது. அவ நாங்க கட்டுறது, நாங்க செய்யற ஊழியங்கள், எங்களுடைய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற போடப்பட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேலேதான் எங்களால நடப்பிக்கப்படுது இல்லையா. நடப்பு செய்யப்படு கட்டப்படுகிற காரியங்கள் பொன்னினாலேயோ வெள்ளியினாலேயோ மரத்தினாலேயோ இரும்புனாலேயோ செய்யப்படுது. அவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யுமா, அக்கினியானது பரிசோதிக்கும். அப்ப சோதனைகள் வந்து நானும் நீங்களும் செய்யற வேலையை பரிசோதிக்கும். சரியா இருக்குதா, அல்லது தாக்கு பிடிக்குதா? ஒரு சில பேர் ரெண்டு பிரச்சனைக்கு நின்று பிடிப்பீங்க, 3வது பிரச்சனையில விழுந்து போயிடுவீங்க. சில பேர் சொல்றது இல்லையா, நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன், எவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா இருக்கிறது, விட்டா போய்கொண்டே இருக்கிறாங்கப்பா, கேட்டுட்டேன் டே போய் நான். அந்த மாதிரி பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிற மாதிரி நானும் நீங்களும் சில வழியில இதுவரைக்கும் தான் தாக்கு பிடிப்போம், அதுக்கு மேல எங்களுக்கு முடியாது. ஆக கட்டப்பட்டதும் புல் வைக்கோல் எல்லாம் கட்டினா அக்கினி பரிசோதிக்க என்ன நடக்கும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். மரம் எரிஞ்சு போயிடும், புல் எரிஞ்சு போயிடும், வைக்கோல் எரிஞ்சு போயிடும் இல்லையா. ஆக கடுமையான ஒரு அக்னியை உருவாக்கினா அதுல இரும்பு கூட எரிஞ்சு போயிடும், வெள்ளியும் உருகி போயிடும், பொன்னும் உருகி போயிடும். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஆக நிலைத்திருக்கும் போதுதான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்திலே நிலைத்திருந்து அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய சுயாதீனத்திலே நிலைத்திருந்து, 3வது அவர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து இல்லையா. என்னோட கூட தயவு செய்து வேகமா ஒரு வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். பேதுரு எழுதின நிருபம் 2 3:10 வாசிங்க.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
ஹலலூயா. பாருங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இதுல நிலைத்திருந்தால்தான் நானும் நீங்களும் என்ன செய்ய மாட்டோமாம், இடறி போக மாட்டோம். அப்ப இடறுதலுக்கான 1வது காரணம் என்ன தெரியுமா, சபையில என்னுடைய அழைப்பு என்னன்னு எனக்கு தெரியாதனால, தேவன் என்னை எப்படி பார்க்கிறாருன்னு தெரியாதனாலே எனக்கு இடறல் உண்டாகுது இல்லையா. இயேசுவுக்கு ஆலோசனைக்காரனாய் பேதுருவை வைக்கல, அதனால அவன் சொல்ற, நீ எனக்கு இடறல் உண்டாக்குறாய்ன்னு சொல்றாரு இல்லையா. எதுக்கு இடறல், பேதுருவனுடைய பொசிஷன் விளங்க இல்ல. நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் வெளிப்பாடு இருக்கலாம், வெளிப்பாடு என்னை ஆலோசனைக்காரனாய் மாற்ற முடியாது. அந்த நேரத்துக்கு நான் வெளிப்பாடு உள்ளவனா இருக்கிறேன், ஆனால் இயேசுக்கு ஆலோசனை சொல்லும்படிக்கு என்ன அழைக்கல. எங்கேயோ ஒரு நாளைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று நான் அதிலே நிறைந்தவனாய் ஒரு நாளில் ஒரு நாள், அதுக்கு வேற ஒரு நாள் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது, அதுக்கு முந்தி நான் அவசரப்பட முடியாது. அதனாலதான் இங்க சொல்றார், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்பட்டார்கள் நீங்க இடறி போக மாட்டீங்க, சபைக்கு பிரயோஜனமாயிருப்பீங்க, சபையை கட்டுகிற ஊண்ட கட்டுகிறவர்களாயிருப்பீங்க, சபைக்கு தூணாயிருப்பீங்க, சபைக்கு ஒத்தாசையா இருப்பீங்க, சபை வளர்ச்சிக்கு காரணமாயிருப்பீங்க. அதுக்கு மேல ஒரு பகுதி போய் சபையை காப்பாற்றுகிறவர்களாயிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏண்டா காப்பாற்றுகிறது ஒரு பெரிய வேலை தெரியுமா? சபையிலிருந்து ஒரு ஆத்மா, என் கையிலிருந்து ஒருவனும் ஒன்னும் பறிச்சு கொள்றேன்டா, அவ பறிச்சு கொள்ளாதபடிக்கு நாங்களும் பார்த்துக் கொள்ளணும். ஆண்டவருடைய கையில இருந்து, ஆண்டவருடைய கையில இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்னும் விலகி போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளணும். ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முதல்ல இருந்த தொகை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க இருக்கிறார்களையும் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்குள்ள இழப்புகள் போதும், திரும்ப கட்டுப்பட வேண்டும் இல்லையா? கிருபையின் ஆலயம் திரும்ப கட்டுப்பட வேண்டும். பழுது பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது, பழுது பார்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வர வேண்டும். போதகர் தான், மூப்பர் தான், ஊழியக்காரர் தான் இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் பழுது பார்க்கறதுக்கு தயாராகணும். ஒரு கையில பட்டயத்தையும் மறுகையில வெட்டியையும் கொண்டு நீங்க கட்ட வேண்டிய ஆக்கலாம். அவரவர் எழுந்து கட்டினார்கள், தங்களுக்கு முன்பாக இருக்கிற மதிலே கட்டினார்கள். வேதம் அப்படித்தான் சொல்ற, தங்களுக்கு முன்பாக இருக்கு. நான் அவ்வளவு தூரம் போக வேண்டிய விஷயம் இல்லை, எனக்கு முன்னால நான் காண்கிற அந்த சிதைவை நான் சரி செய்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே நான் அதை பூர்த்தி செய்கிறேன். பாருங்க, நெகேமியா அவருக்கு நித்திரையே வர, அந்த செய்தியை கேட்டதுலேருந்து அவருக்கு நித்திரையே வர இல்லை, அவரால் இருக்க முடியல. எக்ஸ்ட்ராவா லீவ் எடுத்துக்கொண்டு போறார், ஒருத்தருக்கும் போய் அங்கே தம்பட்டம் அடிக்கல, அவர் வந்ததும் தெரியாது, போய் சுத்தி பார்த்ததும் தெரியாது. ஆனா எவ்வளவு அழகா அந்த காரியத்தை முடிக்கிறார்ன்றத கவனிங்க. அப்படித்தான் நாங்களும் இருக்கணும். பரதட்டுறதுல ஒன்றும் இல்லை, தம்பட்டம் போறதுல ஒன்றும் இல்லை, காரியம் ஆகணும், அந்த காரியம் ஒழுங்கா நடப்பிக்கணும். அதுக்கு எல்லா கைகளும் தேவை. எழுந்திருந்து ஜெபிப்போமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஒரு வாழ்க்கை, முடிவு பரியந்தம் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருக்கிற ஒரு வாழ்க்கை, முடிவு பரியந்தம் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை, முடிவு பரியந்தம் சபையிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை, முடிவு பரியந்தம் சபையின் விருத்திக்காக, சபையினுடைய எழுச்சிக்காக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக செய்கிற பிரயாசங்கள், அர்ப்பணிப்புகள், இவை எல்லாவற்றிலேயும் நாங்கள் நிலைத்திருந்தால் அந்த ரட்சிப்புக்கு சுதந்திரவாளியாவோம். அந்த பரம காணானை நோக்கி அப்பொழுதுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இடையிலே எங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த நாட்களிலே நாங்கள் செய்து முடிக்க தவறினவர்களாய் இருப்போமானால், இடையிலே எங்கள் ஓட்டத்திலே தடங்கள் வருமானால், இடர்கள் வருமானால், பின்னோக்கம் வருமானால், சோர்வுகள் வருமானால், கோபங்கள் வருமானால், எரிச்சல்கள் வருமானால், அல்லது ஊழியங்களை செய்யாதபடி நான் நிறுத்துவேனானால், கர்த்தருக்கு பிரியமானவனாய் நான் இருக்க முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற வேளையிலே எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவனாய் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறார். அதற்காக அதனாலே நாங்கள் யாரிலையும் குறை சொல்ல முடியாது, தேவனிடத்திலே கேட்போம், தேவன் என்னையும் உங்களையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, உங்களுடைய கிருபையின் இரக்கங்களுக்காய் நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. தேவரே, உங்களுடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே ஒரு பகுதியாக எங்களை நீ தெரிந்து கொண்ட உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ஐக்கியத்திலே இருக்கிறதுக்காய் அழைத்த தேவன் நீங்க உண்மை உள்ளவர் சுவாமி. உலக சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை சுற்றி சீறுகிற எல்லா பிரச்சனைகளும் எவ்வளவு பெரிதான இருந்தாலும் உங்களுடைய அன்பு எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு மாறாததையா. நீங்கள் எங்களுடைய ஜீவனோடு இன்னைக்கும் வைத்திருக்கிறதுக்கு கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர், எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அறிந்தவர்களாய் எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி ஓட இந்த முடிவு பரியந்தம் நீங்கள் எனக்கு குறித்த அந்த நாள் வரைக்கும் நான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க என்னை உங்களுடைய வார்த்தையினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற சபைகள் ஒவ்வொன்றும் பாக்கியம் உள்ளவைகள் ஐயா. இந்த வேத வசனத்தை கேட்ட இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே, உங்களுடைய ராஜ்யத்திலே அவர்களை நினைவு கூறுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களோட மகிமையோடு கூட அவர்கள் எடுபடும்படிக்கு, உங்களோட மகிமையில உங்களோட வந்து சேரும்படிக்கு, அவர்கள் அந்த ஓட்டத்தை முடிக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.